ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 13, இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும், பதம் 5. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். ரிஷிபி பகுதா கீதம், சந்தோபி விவித்தா பிருதக், பிரம்மசூத்திர பதச்சைவம் ஹேதுமாதி விசிந்ததே. ரிஷிபி பகுதா கீதம், சந்தோபி விவிதை பிருதக், பிரம்மசூத்திர பதச்சைவம் ஹேதுமாதி விநிசிந்தயே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். செயல்களின் கலம் மற்றும் செயல்களை அறிபவனை பற்றிய அறிவு பற்பல முனிவர்களால் பல்வேறு வேத நூல்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வேதாந்த சூத்திரத்தின் பதங்களில் காரணம் மற்றும் விளைவுகளுடன் இவை மிகவும் நுணுக்கமாக விளக்கப்பட்டுள்ளன. ஓம் அஜானாதிமிரந்தஸ்ய ஜானாஞ்சனசலாகய சக்ஷோரன்மிலீதம் மீன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரஹே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 13, இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும், பதம் 5 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் குறிப்பிடுகின்றார், அர்ஜுனா கலத்தை இந்த சரீரத்தை பற்றியும், கலத்தை அறிபவன் இந்த ஆத்மாவை பற்றியும், பல்வேறு முனிகளும் ரிஷிகளும் பல பல புராணங்களிலும் சாஸ்திரத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளன, விவாதித்து இருக்கின்றார்கள். காரணங்களையும் அதனுடைய விளைவுகளை பற்றியெல்லாம் விரிவாக அவர்கள் ஆராய்ச்சி செய்துள்ளார்கள், அவர்கள் கொடுத்துள்ளார்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். சிலருக்கு சந்தேகம் வரலாம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளாச்சே, அவர் ஏன் வந்து முனிவர்களும் ரிஷிகளும் வேத சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார் அப்படிங்கிற கேள்வி நம்மளோட மனதில் தோன்றலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாக இருந்த பொழுதிலும் சர்வசாகம் ஹிருதி சன்ன விஷ்டோ அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். வேத சாஸ்திரங்களில் எல்லாவற்றையும் நானே கொடுத்தேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி எத் சூரயக. பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, படைப்பதற்கு தேவையான எல்லா மூலக்கூறுகளையும் தேனே பிரம்ம ஹிருதயா, பிரம்மாவினுடைய ஹிருதயத்துக்கு எல்லா வேத சாஸ்திரங்களையும் கொடுக்கின்றார். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா வேதத்தை கொடுத்தவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. இருந்த பொழுதிலும் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் அவர்கள் சொல்லியுள்ளார் என்று, இதுதான் வந்து நடத்தையின் முக்கியத்துவம். இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கலாம், இருந்த பொழுதிலும் வேத சாஸ்திரத்தை பின்பற்றி நாம் சொல்ல வேண்டும். இப்போ ஒரு உபன்யாசம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு நான் சொல்கிறதோட மதிப்பு கிடையவே கிடையாது. எப்பொழுதும் வேதம் சாஸ்திரம் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்க வேண்டும். அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் எல்லோருக்குமே இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்போ எதற்காண்டி இந்த பதத்தில் வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் அப்படின்னா, ஒரு பழக்க வழக்கம், ஒரு நல்ல பழக்க வழக்கம், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இது போல் வந்து மேற்கோள் காட்டுகின்றார். நம்ம ஒரு இடத்துல போயிட்டு உபன்யாசம் கேட்குறோம் அப்படின்னா, தைரியமாக எல்லா மனிதர்களும் இந்த நீங்கள் கூறுகின்ற கருத்து எல்லாம் எந்த நூலில் இருக்கின்றன, எந்த சாஸ்திரத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறது கேட்கணும். இன்னைக்கு கலியுகத்தில் 99% மக்கள் பார்த்தோம் அப்படின்னா யார் எதை சொன்னாலும் யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கிறதுக்கு எங்கே சாமி நேரம் இருக்குது. இன்றைக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா யாரும் படிக்கிறதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு பதிவு வருது அப்படின்னா அதை யாரும் படிக்கிறது இல்லை. ஆனால் அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது, ஃபார்வேர்டு 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 எல்லாருக்கும் அனுப்புறது, ஒரு 500 குரூப்பில் அனுப்புறது, இருக்கிற எல்லா ஃபேஸ்புக்கு அங்கே அங்கே எல்லாருமே அனுப்புறது. ஏன் அப்படின்னா படிக்கிறது கிடையாது. அப்படியே படித்தாலும் அதுக்கப்புறம் வந்து உணர்வதும் கிடையாது. இவர் இதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் சரியா, இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் கேட்போம். இது வந்து நீங்கள் இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு உபன்யாசம் கேட்குறோம், சுவாமி நீங்கள் சொல்கிறீங்களே இது எந்த சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பகவத்கீதையில் குறிப்பிட்டிருக்கிறதா இல்லை பாகவதத்தில் குறிப்பிட்டிருக்கிறதா, எந்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் ஒரு யாருனா ஒருத்தர் சட்டையை பிடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த போலீஸ் சாமியார் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவோம். ஏன் இப்போ எல்லாம் வந்து போலீஸ் சாமியாரெல்லாம் வந்து பிரகாசமாக இருக்கான் அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியல, நம்மளும் கேள்வி கேட்கறதில்ல. அதனால் அவன் வந்து என்னென்ன சொல்கின்றானோ அதை எல்லாத்தையும் நம்மளும் வந்து கேட்கின்றோம். யார் எது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு ஒருத்தன் என்ன பண்ணான், கீதா சாஸ்திரம்னு கீதையினுடைய சாரம்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதே நம்மளும் மக்கள் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா கீதா சாஸ்திரம் கீதா சாரம் அப்படின்ட்டு உலகத்துக்கே அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். அதுபோல் இல்லாமல் எப்பொழுதுமே நம்ம வந்து எந்த விஷயங்களை கேட்டாலும் வேத சாஸ்திரத்தினுடைய அடிப்படை எங்கே கூறப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத நாம் தெளிவாக முதல்ல கேட்க வேண்டும். வேதாந்தம் அப்படின்னா வேதம் அப்படின்னாலே வந்து அறிவு என்று பொருள். வேத அந்தம் அப்படின்னா வேதத்தினுடைய சாரம் என்று பொருள். அதை வேதாந்த சூத்திரத்தில் வேதவியாசர் அப்படிங்கிற மகரிஷி முனிவர் கொடுத்திருக்கின்றார். வேதாந்த சூத்திரம் ஸ்ரீமத் பாகவதம். வேதாந்த சூத்திரத்தினுடைய விளக்க உரை தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். அதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்த சாஸ்திரமாக கருதப்படுகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வந்து ஒரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேதத்தை கொடுத்திருக்கின்றார். வியாசதேவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம். பராசர முனிவர் வேதவியாசருடைய தந்தை. இவர்கள் எல்லோருமே வந்து மிகவும் சிறப்பு பெற்றவர்கள். கதா உபநிஷத்தில் சில பிரபுபாதர் வந்து அற்புதமாக பொருளுரை கொடுத்திருக்கின்றார். கதா உபநிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பரமாத்மாவுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இது எல்லாத்தையுமே வந்து முனிவர்கள் உபநிஷத்தம் அப்படின்னாலே எல்லா முனிவர்களும் என்ன பண்ணுறது அப்படின்னா வேத சாஸ்திரத்தில் இருப்பதை வந்து ஒரு உரையாடல்கள் நடத்துவது எல்லாமே விவாதிப்பது. ஆத்மானா என்ன, அதாவது வேத சாஸ்திரத்துக்கு எல்லாராலையும் படிக்க முடியாது. இப்போ நம்ம எப்படி பகவத்கீதை படிக்கிறோம் அதுக்கப்புறம் உபன்யாசம் கொடுக்குறோம் இல்லையா, அதுபோல் உபனிஷத் அப்படிங்கிறது எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் ஆராய்ச்சி செய்வதே வந்து இந்த உபனிஷத்து எல்லாம் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அவரவர்களுடைய சரீரம் கிடைக்கிறது. சில பேர்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உயர்ந்த சரீரம், சில பேருக்கு வந்து தாழ்ந்த சரீரம் கிடைக்கின்றன. இதெல்லாமே வந்து கர்மத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா அஞ்ஞானத்தின் காரணமாக பலவிதமான பாவ செயல்களை செய்யும் பொழுது அப்போ கீழே உள்ள ஜீவராசிகளுடைய யோனியில் இந்த ஆத்மா நுழைகின்றன அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். இதெல்லாமே வந்து பௌதீக குணங்கள், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாத்தையுமே வந்து கலந்து ஒவ்வொரு ஆத்மாவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஆன்மீக விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், உடனே ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா அவர் சத்துவ குணத்தில் இருக்கின்றார் அர்த்தம். ஒருத்தர் என்ன பண்ணார், யோசித்து வந்து சில நேரத்தில் செய்வார் சில நேரத்தில் செய்ய மாட்டார். இதுபோல் ஒவ்வொரு குணங்கள் மாற மாற ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாமே மாற மாற மனிதனுடைய செயல்பாடுகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌதிக கலங்கங்களுக்கு அப்பாற்பட்டவர், சுத்த சுத்துவ நிலையில் இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இது போன்ற பௌதிகமோ இல்லை பாவ புண்ணியங்களோ அவரையும் எப்பொழுதும் வந்து தாக்குவது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தைத்திரிய உபனிஷத் அப்படிங்கிறது யஜுர்வேதத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு கிளை. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆத்மாவையும் பரமாத்மாவினுடைய தன்மைகள் எல்லாமே அதில் வந்து அருமையாக விளக்கியிருக்கின்றன. அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் தைத்திரிய உபனிஷத் அப்படிங்கிற உபநிஷத்துலேருந்து அற்புதமாக எப்படி ஒரு ஜீவராசி படிப்படியே படிப்படியே உயர்கின்றான் அப்படிங்கிறத பற்றி சில பிரபுபாதர் கொடுத்திருக்கின்றார். அதை நம்ம பார்க்கலாம். ஐந்து விதமான நிலைகள் இருக்கின்றன: அன்னமயம், பிராணமய, ஞானமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய அப்படின்னு ஐந்து விதமான நிலைகள் இருக்கின்றன. அந்த ஐந்து விதமான நிலைகளில் முதல்ல அன்னமயம் அப்படின்னா உணவை சார்ந்து வாழுதல். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது, அன்னத்தில் வந்து பகவானை உணர்வது. அன்னத்தில் எப்படி பகவானை உணர்வது அப்படின்னா, ஒரு நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை திருப்தி அடைந்து திருப்தி அடைகிறார்கள் இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறோம், அப்படி அன்னதானம் பண்ணும்பொழுது யார் யாரெல்லாம் வந்து சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் திருப்தி அடைகின்றார்கள். அப்போ திருப்தி அடையும் பொழுது யார் அன்னதானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுகிறது அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு திருப்தி ஏற்படுகிறது. இதிலிருந்து பகவானை உணர்வது, அன்னத்தில் பகவானை உணர்வது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்மளும் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆனந்தமாக இருக்கியா, அப்படி ஆனந்தம், இதுதான் வந்து கடவுளை உணர்வது அப்படின்னு கடவுளை அன்னத்தின் மூலியமாக உணர்வது அன்னமயம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இல்லையே, இதை வந்து பசிக்கிறது அப்படின்னா அந்த அதில் ஒரு ஆனந்தம் இல்லை. அதுக்கப்புறம் இது இல்லை, இது வந்து கடவுளை உணர்வது இல்லை போல இருக்கே அப்படின்னு அவன் நினைத்து என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, பிராணமயா, அதுக்கு மேலே கொஞ்சம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, பிராணமயா. பிராணமயா அப்படின்னா நம்மளுடைய சுவாச காற்று. அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, யோக முறைகளை செய்கின்றான். அப்படி யோக முறைகளை செய்து அவன் என்ன பண்ணுகின்றான் வந்து மூச்சு பயிற்சி எல்லாம் செய்கின்றான். அப்படி மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது அவன் ஒரு விதமான ஆனந்தத்தை அடைகின்றான், ஒரு விதமான சுகத்தை அடைகின்றான். அதற்கு ஞானமயம் என்று அழைக்கப்படுகின்றது, பிராணமயா என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான் இல்லை இல்லை, பிராணமயம் வந்து பகவானை உணர்வது இல்லை, இது வந்து பகவானை வந்து அடைவதற்கான வழி இல்லை, இது வந்து பகவான் கிடையாது, இதற்கு மேலே ஒருபடி அவன் எழுந்து வருகின்றான். அது வந்து ஞானமயம் என்று அழைக்கப்படுகிறது. ஞானமயம் அப்படின்னா வந்து நினைப்பது. ஞானமயம் அப்படின்னா எண்ணுதல், உணருதல், விரும்புதல் ஆகியவற்றின் மூலமாக பகவானை உணர்வது அப்படின்னு ஒருத்தன் நிலைமைக்கு வருகின்றான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானமயம். விஞ்ஞானமயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனம், அதனுடைய செயல்கள், இந்திரியம், இதெல்லாமே வந்து ஆத்மாவிலிருந்து தனிப்பட்டது அப்படின்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னு நிலைமைக்கு வருகின்றான். படிப்படியே படிப்படியே ஒவ்வொரு பகவானை வந்து ஒவ்வொரு நிலையில் பார்க்குறான். முதல்ல அன்னத்தில் பார்த்தான், அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சியில் பிராணனில் வந்து பகவானை உணர்தல் அப்படிங்கிறத வந்து பார்த்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஞானமயம். ஞானமயம் அப்படின்னா உண்ணுதல், எண்ணுதல், உணர்தல், விரும்புதல் அப்படிங்கிறதுல வந்து பகவானை பார்த்தான். அதுக்கப்புறம் விஞ்ஞானமயா. விஞ்ஞானமயா அப்படின்னா ஆத்மா வேற, மனம் வேற, சரீரம் வேற, ஆத்மா இதிலிருந்து தனிப்பட்டது அப்படிங்கிறது பற்றி உணர்வது விஞ்ஞானமயம். அதுக்கப்புறம் வந்து ஆனந்தமயம். ஆனந்தமயம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானை உணர்வது ஆனந்தமயம். அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா பகவானை உணர்கின்றான். இதெல்லாமே ஆனந்தமயம் அப்படின்னா ஆனந்தமாக, ஆனந்தத்திலிருந்து தெரிகிறது. ஆனந்தமயம் அப்படின்னாலே வந்து பகவானை உணர்வதன் மூலமாக ஆனந்தம் அடைவது அப்படின்னு பொருள். முதல்ல மூணு, அன்னமயம், பிராணமய, ஞானமய, இதெல்லாமே வந்து களத்தை அடிப்படையாக கொண்டது, சரீரத்தை அடிப்படையாக கொண்டது, சரீரத்தின் மூலியமாக பகவானை உணர்வது. அதுக்கப்புறம் விஞ்ஞானமயா வரும்பொழுது சரீரத்தையும் ஆத்மாவையும் தனித்தனியே பிரித்து பார்ப்பது இந்த ஞானமயம். அதுக்கப்புறம் அன்னமயம் அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சார்ந்து வாழ்கிறது. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, இல்லை இல்லை, நாம் எப்பொழுது பகவானிடம் சார்ந்து வாழ்கின்றோமோ அப்பொழுது நாம் ஆனந்தம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சார்ந்து வாழ்வதே ஆனந்தமயம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த முதல்ல மூன்று நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா நாம் அனுபவிப்பாளர் அப்படின்னு நம்ம நினைக்கின்றோம். அன்னமயம், பிராணமய, ஞானமய, இந்த மூணுலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்து அனுபவிப்பாளர். ஏன் அப்படின்னா நம்ம அனுபவிக்கும் பொழுது பகவானை உணர்கின்றோம். அப்போ இந்த ஜீவாத்மா என்ன நினைக்கின்றது அப்படின்னா, நான் அனுபவிப்பாளன் அப்படின்னு இந்த மூன்று நிலைகளிலும் நினைக்கின்றன. ஆனால் அன்னமயா அப்படிங்கிற நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா நான் அனுபவிப்பாளன் இல்லை, அப்போ என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனுபவிப்பாளன், நான் வந்து பகவானுக்கு சேவகன் என்று நினைத்து அவன் பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது இவனும் ஆனந்தம் அடைகின்றான். எப்படி ஒரு நீருக்கு ஒரு செடிக்கு நம்ம வந்து அதனுடைய வேரில் நீர் ஊற்றும் பொழுது மொத்த செடியும் வந்து ஆனால் அழகாக வளருவதை போல, இவன் ஆத்மா நினைக்கின்றான், நான் வந்து பரம்பொருள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பொழுது நானும் சுகமடைகின்றேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுகமடைவதை போல நானும் சுகமடைகின்றேன் அப்படின்னு நினைத்து ஆனந்தமயமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றான் அப்படின்னு பலவிதமான நிலைகளை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பிரபுபாதர் இங்கே கொடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார் காரணம் மற்றும் அதன் விளைவுகளை எல்லாம் இந்த வேத சாஸ்திரங்கள் கொடுக்கின்றன. அப்படின்னா ஆத்மா முதல்ல வந்து எப்பொழுதும் ஒரு மனிதன் சரீரத்தை பற்றி, அதுக்கப்புறம் ஆத்மாவை பற்றி, அதுக்கப்புறம் பரமாத்மாவை பற்றி படிப்படியே ஸ்ரீவேத சாஸ்திரங்கள் அருமையாக விளக்குகின்றன அப்படின்னு இங்கே சில பிரபுபாதர் குறிப்பிருக்கின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.